இரண்டாவது அதிகாரத்துல முதல் வசனத்துல சொல்றாரு, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறவனே நீ யாரானு சரி போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ குற்றவாளி என்று குற்றவாளியாக குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய்னு சொல்லி சபைக்குதான் இந்த ஆலோசனையை கொடுக்குறாரு. அப்படியே பேசிட்டே வர்றாரு. இது வந்து ஒரு பேசிட்டு வர்ற சம்பவம் தான். அதாவது என்ன, ஒரு ஆலோசனையா கொடுத்துட்டு வர்றாரு. அப்ப அப்படியே தொடர்ந்து எழுதிட்டு வரும்பொழுது என்ன பண்றாரு, பத்துல எல்லாம் வாசிக்கும் போது நல்லா கவனிச்சு பாருங்க. யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறவனோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும் சொல்லி எழுதுறாரு. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறாரோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள் எழுதுறாரு. அப்ப இது யாருக்கு சொல்லிட்டு வராரு அப்படின்னு பார்க்கும்போது, சபைக்கு பேசும்போது ஒரு ஆலோசனை. இப்ப எதிர்க்க ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுப்போம், அவன் வந்து யாருன்னா யூதன், யாருன்னா ஆவிக்குரிய வருகிறான்னு வச்சுப்போம். அப்ப அவன்கிட்ட பேசிட்டு வர்றாரு, தேவன் இடத்துல பட்சபாதம் கிடையாதுப்பா, யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகணும். ரெண்டு பேரும் உரையாடுற மாதிரி, பவுலும் ஒரு ஆவிக்குரிய சபையில இருக்கிற ஒருத்தரும் உரையாடுற மாதிரி அந்த கற்பனையில அப்படியே கொஞ்சம் தியானிச்சுட்டு பாத்தீங்கன்னா இது புடிபடும். அப்ப யார சொல்ல வர்றாருன்னு சொன்னா, நீ யூதன் என்று பெயர் பெற்று யாருக்கு சொல்றாரு, யாருக்கு சொல்றதா இருக்கும் சிஸ்டர்,
சபையில பெண்களுக்கு
நமக்கு சொல்றாரு, நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலா இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. ஏன்னா இது வந்து யூதனுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்ட விஷயமா இருக்கு. ஏன்னா நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, அது யூதனுக்கு புரியுது. ஆனா பாவ பிரமாணத்துல இருக்கிறவன் தான் யூதன் சொல்றான், ஆனா யூதனுக்கு ஏற்ற அந்த கிரியைகள் இல்ல, புறஜாதியான கிரியைகள் காணப்படுது. அவன் நன்மை தீமை இன்னது என்று வகையறுக்க தெரியல அவனுக்கு. நன்மை தீமை இன்னது என்று வகையறுக்க தெரிஞ்சிருந்தா கிறிஸ்துவ மறுதளித்திருக்க மாட்டாங்க. நன்மை தீமை இன்னது என்று வகையறுத்திருந்தாங்கன்னா நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுன்றது தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த யூதன் சொன்னது வந்து யாருன்னா, சபையில் உள்ளவங்களை தான் அவர் அடையாளப்படுத்துறாரு. நீ யூதன் என்று பெயர் பெற்று, அப்ப ரெண்டு பேர் உரையாடுற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல இதை தியானிச்சேன்னு சொன்னோம்னா புடிபடும். பவுல் எதிர்க்க யார்ட்டே ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு அங்க எழுதிருக்கிற வசனத்தை வச்சு எதிரில பேசுறது யாரு, மாம்சத்தின்படி இருக்கிறவனா அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எழுதியிருக்க வசனத்தை வச்சு பார்க்கும்போது எதுல யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னும் போது அது ஆவிக்குரிய சபையில. அப்ப எதிரில இருந்துதான் பேசி இதை எழுதுனதா அப்படி எடுக்கக்கூடாது. அவர் சிந்தையில உருவாகி எழுதி கடிதங்களை கொடுத்தா கூட நம்ம தியானத்துல அப்படி கொண்டு வரலாம். ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரி வரும்போது எதிர்க்க இருக்கவங்களை யாருன்ற தியானிக்கும் போது சொல்றாரு, நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. அப்ப யாருக்கு சொல்றாரு, சபைக்குதான் சொல்றாரு, நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. அப்ப சபைக்கு மேலும் என்ன சொல்றாரு, நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும். அப்ப குருடருக்கு வழிகாட்டி தானே, அந்தகாரத்திற்கு நம்ம தானே வெளிச்சம். பேதைகளுக்கு போதகனாகவும், அப்ப இந்த பேதை அப்படின்னும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் கிரியையில சிக்கப்பட்டிருக்கவங்க எல்லாருமே பேதைதான். அப்ப பேதைக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டம் உடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா அப்படின்ற. அப்ப இப்ப எனக்கு நானே போதிச்சுக்கணும்ன்றாரு. அப்ப எனக்கு நானே போதிச்சுக்கணும்னா என்ன, தன்னைத்தானே சோதி தறிந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. இன்னொன்னு என்ன, போதிக்கிற எவனும் அதை கை கொண்டு போதிக்க கடவுள் இல்லையெனில் அதுவே அவனுக்கு பாவமாயிருக்கும் அப்படின்றாரு. இதுக்கு மத்தேயு 23 மூணாவது வசனம் ரொம்ப உதவியா இருக்கும், வாசித்து பாருங்க. மத்தேயு 23:3
ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள்.
ஆமா, யாரு மேல் வசனத்தை படிங்க, யாருன்னு தெரிஞ்சிடும். 1, 2, 3.
பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள்.
அப்ப அவங்க சொல்றத நீங்க செய்யுங்க, ஆனா அவங்க செய்யறது படி செய்யாதீங்க அப்படின்ற என்னத்த சொல்றாங்க? அவங்க நியாயப்பிரமாணத்தை தான் சொல்றாங்க. அவங்க சொல்றத செய்யுங்க அப்படின்னும் போது நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, செய்யின்படி செய்யாதிருங்க அப்படின்றாரு. என்ன செய்யறாங்க? நியாயப்பிரமாணத்தின் துர்க்கிரியை செய்யறாங்க. அதுல இருக்க ஆவிக்குரியதை செய்யாம துர்க்கிரியை செய்யறாங்க. அப்போ போதிக்கிற ஒருவன் தான் கை கொண்டு போதிக்க கடவுன்ற, அதனாலதான் அங்க எழுதுறாரு, மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? அப்ப அந்த பரிசேல் சதுசேய கூட்டம் என்ன பண்ணணும்? இன்றைய நாட்களை கொஞ்சம் அப்படியே கூர்ந்து கவனிச்சு பார்ப்போம். அப்ப நியாயப்பிரமாணத்தை தான் போதிக்கிறாங்க, பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது மாம்சத்தின்படி கொடுத்துட்றாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர் சொல்லின்படி கேளு செய்யுங்கள்ன்றாரு. அப்ப சொல்லின்படி செய்யுங்கள்னு சொன்னா அது என்னுடைய வார்த்தை, அது ஆவிக்குரியது, அதை தியானிச்சு நீ அதன்படி செய். ஆனா அதை சொல்லியும் அவன் செய்யாத இருப்பான், அவன் செய்கையின்படி நீ செய்யாத அப்படின்ற. பத்துல ஒண்ணு தசம்பாவம் கொடு அப்படின்னு சொன்னானா, தசம்பாவம்ன்றது எது குறிக்குதுன்ட்டு அதன்படி நம்ம தாராளமா அது ஆவிக்குரியது அப்படின்றத நம்ம தியானிச்சிருக்கனால அதன்படி செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா அவன் என்ன சொல்றான், என்ன செய்யறான், அதன்படி செய்யாதிருங்க அப்படின்ற. அப்ப பாவ பிரமாணத்துக்கு உட்பட்டு அவங்க காரியங்களை கிரியைகளை நடப்பிக்கும் போது அதுக்கு நீங்க உட்படாதிருங்க. அப்போ போதிக்கிறவன் ஒருவர் இருக்கான்னா அதை கை கொண்டு போதிக்கணும் அப்படின்றதான் இங்க சொல்ல வர்றாரு. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாய பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாதென்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவறுக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? இப்போ சபைக்குதான் இந்த ஆலோசனைகளை கொடுக்கிறார். நல்லா ஆவிக்குரிய சத்தியங்களை நீங்க எடுத்து பேசுறீங்கப்பா, ஆனா நீங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல 17 சொல்லிட்டு வர்றாரு. அதுக்குதான் முன்னோட்டமா என்ன பண்றாரு, நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளை சிக்கப்பட்டிருக்கிறவங்களை அடையாளப்படுத்தி காமிக்கிறதுக்காக மேல அந்த அதிகாரங்களை அவர் எழுதிட்டு வர்றாரு. அது நம்ம அந்த எப்படி அவர் பேசுறாருன்ற அந்த கண்ணோட்டத்துல நம்ம தியானிச்சோம்னாலே அது வந்து நமக்கு குடிப்பட்டுரும். ரொம்ப சிம்பிளா தியானிக்க வேண்டிய விஷயங்கள் அது. ஏற்கனவே நியாயப்பிரமாணம் எல்லாம் தியானிச்சிருக்கனால நமக்கு வந்து அது ஈஸியா பிடிபட்டுரும். புரியுதா சிஸ்டர்? யாருக்கு சொல்றாருன்றது தெரிஞ்சிச்சுல்ல? யோவான்ல கூட ரொம்ப அழகான ஒரு வசனத்தை சொல்லியிருப்பாரு பாருங்க. ரோமர் 2 நம்ம வாசிச்சோம் இல்லையா, ரோமர் 2 20 நம்ம வாசிச்சோம். இப்போ 19-22 வரைக்கும் வாசிச்சோம். யோவான்ற ஒரு வசனம் ஒன்று வரும், யோவான் 8 ரோமர் 2 நம்ம வாசிச்சது வந்து நீ 19 நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் அப்படின்றது. அப்போ குருடருக்கு வழிகாட்டியாகவும் சொன்னது வந்து அது ஆவிக்குரியது. அது ஆவிக்குரியது. குருடர் அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து ஆவிக்குரியது. ஏன்னா இப்போ மாம்சத்தின்படி கண்ணு தெரியாம இருக்கிறாங்களே, அவங்கள வந்து அது சொல்ல வரல. வாசிங்க மத்தையில் 15 12 16 வரைக்கும் வாசிங்க.
அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடலர் அடைந்தார் என்று அறிவீரா என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான்.
அதற்கு இயேசு, நீங்கள் இன்னும் உணர்வு இல்லாதவர்களா இருக்கிறீர்களா? அப்ப இன்னும் உங்களுக்கு வந்து இந்த ஆவிக்குரிய கண்கள் வந்து உங்களுக்கு புரியாம இருக்குதா அப்படின்றத அந்த இடத்துல கேக்குறாரு. அது அவங்களுக்கு புரியாம இருக்கிறதும் தேவனுடைய சித்தம் தான். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் அவங்களுக்கு புலப்படணும். அது எழுதப்பட்ட தீர்க்கு தரிசனம், அதை மாற்ற முடியாது. அப்ப இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுக்கிற குருடர்களா இருக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. யார சொல்றாருன்னு சொன்னா, ரோமர் 2 நம்ம நேத்து தினத்துல வாசிச்சோம் பாருங்க, அன்றியம் நியாயப்பிரமாணம் இல்லாத புரஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது. அப்ப நியாயப்பிரமாணம் இல்லாத புரஜாதிகள் அப்படின்னும் போது அவங்க நியாயப்பிரமாணத்தை சுபாவத்தின்படி எடுத்துக்கிட்டாங்க, எழுத்தின்படி எடுத்துக்கிட்டாங்க. அப்போ குருடருக்கு வழிகாட்டுக்கிற குருடர்கள்னு சொல்லி அங்க எழுதுறாரு. ஏன்னா அதனாலதான் மத்தையில நம்ம ஏற்கனவே வாசிச்சோம் பாருங்க, முதல்ல ஒரு வசனம் வாசிச்சோம், பரிசேய சரிசேயர்கள் வந்து மோசேயினுடைய ஆசனங்களில் உட்கார்ந்து இருக்கிறார்கள்னு. அவங்க சொல்றதை கேளுங்க, செய்யின்படி செய்யாதிருங்கன்றாங்க. செய்கையின்படி செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னும் போது, அவங்க குருடர்களா இருக்கிறனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு குருடர்களா இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்க வழி காட்டுவாங்க, ரெண்டு பேரும் குழியில விழுந்துருவீங்களே அப்படின்றாரு. இப்ப குழியில விழுந்துருவீங்களே அப்படின்றது வந்து அது பாதாளத்தை அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. ஆக்கினை தீர்ப்புக்கு அது போற விஷயம், அது ஒரு ஓமையா சொல்ற மாதிரி தெரியும். அது ரெண்டு பேரும் குழியில விழுந்துருவீங்களே அப்படின்ட்டு, ஏன்னா குருடனா இருந்தா குழியில தான் விழுந்தாகணுன்றனால அவர் ஓமைக்கு அப்படி எடுக்கிறாரு. ஆனா அதனுடைய முடிவு என்னன்னு சொன்னா, அவங்களுடைய செய்கைகளின்படி செய்யாதிருங்கன்னும் போது அவங்க வந்து குருடர்களா இருக்கனால அது வந்து குழிக்கு போகும், பாதாளத்துக்கு போகும்ன்றதான் அங்க அடையாளப்படுத்தி காமிக்கிறார். இருவரும் குழியில் விழுவார்களே என்றார். அப்பொழுது பேதர் அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவர் உவமையா சொன்னார்ன்றது மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா அதுல என்ன ரகசியம் அடங்கி இருக்குன்றது எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும் அப்படின்றாரு. ஏன்னா இவரை அநேக இடத்துல சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கு விடைகளையும் சொல்லிட்டு வர்றாரு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, விதை சப்ஜெக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கூட, விதை விதைக்கிறவன் ஒருவன் விதை விதைக்க புறப்பட்டான்னு சொல்லிட்டு வரிசையா சொல்லிட்டே வரும்போது கடைசியில இதனுடைய கருத்து எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆண்டவர் சொல்லுவார், விதை என்பது தேவனுடைய வசனம், ஆகாயத்து பறவை என்பது சாத்தா, நல்ல நிலை யாரு, முள்ளு யாரு அப்படின்றதெல்லாம் தெளிவா விளக்கம் கொடுப்பாரு. காரணம் என்னன்னு சொன்னா, இவர் தான் வந்து போதித்து வழி நடத்தணுன்றதுனால அதுக்கு முன்னோட்டமா சில சம்பவங்களை மட்டும் எடுத்து சொல்றாரு. பல சம்பவங்கள் அப்படியே நிக்குது. பரிசுத்த ஆவியானவராக வரும்பொழுது அவர் வந்து அந்த காரியங்கள் எடுத்து போதிச்சு வழி நடத்துறாரு. இப்போ நம்மளும் வந்து இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது, அந்த அந்த ஆவிக்குரிய அந்த சிந்தையில நம்ம செயல்வடிவமாக்கும் பொழுது தான் விடைகள் நமக்கு வந்து பிடிபடும். இப்போ அந்த ரோமர்ல நம்ம 1-2 வரைக்கும் நம்ம இப்போ பார்த்த சம்பவங்களை எல்லாம் திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணும்போது மறந்துடக்கூடாது. அல்லது மற்றவங்கிட்ட எடுத்து பேசும்போது அந்த சம்பவங்களை எடுத்து நம்ம பேசுற அளவுக்கு நம்ம அதை குறிப்பு எடுத்திருந்தோம்னு சொன்னோம்னா, நல்லா ஒரு அரை மணி நேரம் ரீட் பண்ணிட்டு போய் பேசும்போது நல்லா இருக்கும், அந்த சப்ஜெக்ட் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப பாக்குற சம்பவங்களும் அதேதான். அப்ப யூதனுக்கு சொல்றாருன்ற மாதிரி எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, யூதன் சொல்லி அவங்களுக்கு சொல்ற மாதிரி தெரியும். இது பவுல் சொல்றது ரோமர் 2:17 வந்து அவங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா யாருக்கு சொல்றாருன்றத தொடர்ந்து வாசிக்கும் பொழுதுதான் தெரியுது, சபைக்கு கொடுக்கற ஆலோசனை இது. அப்போ நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியா இருக்கின்ற, குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் அப்படின்ற. இப்ப குருடருக்கு வழிகாட்டி யாருன்னா நம்ம தான். அப்ப குருடர்கள் அப்படின்னும் போது கண்ணு தெரியாதன்னு சொல்ல வரல, பாவ பிரமாணத்துல சிக்கியிருந்தாலும் உலகத்துல இருக்கிறவனுக்கும் நீதான் வழிகாட்டி அப்படின்றத சொல்ல வர்றாரு சபைக்கு. அப்ப இயேசு அங்க சொல்றாரு, அவங்கள விடு, அவங்க எல்லாம் குருடர்களா இருக்காங்க, குருடர் குருடர்களுக்கு வழிகாட்ட முடியுமா, ரெண்டு பேரும் குழியில விழுவாங்களே அப்படின்றாரு. இங்க சொல்லும் போது நீ குருடருக்கு குருடன் சொல்லாம குருடனுக்கு நீ வழிகாட்டின்னு எழுதுற. அப்போ அதையும் இதையும் தொடர்ச்சி ஏற்படுத்தணும்னு சொன்னோம்னா அந்த சப்ஜெக்ட் நல்லா இருக்கும். அப்ப நம்ம குருடர்களுக்கு வழிகாட்டி, குருடருக்கு வழிகாட்டினா என்ன பண்ணணும், வழிய காமிச்சே ஆகணும். அத சொன்னோம்னாதான் நீ எப்படி மற்றவன் நீ எப்படி குற்றப்படுத்தலான்றான், இங்க மற்றவன் யாருன்றத நம்ம பாக்குறோம். அப்போ என்ன சொல்றாருன்றது தியானிக்கும் போது, பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாய பிரமாணத்தின் அறிவையையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே, இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா, களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா. ஏன்னா போதிக்கிற ஒருவன் தன் கை கொண்டு போதிக்கணும், அதுதான், அதை மறந்துடக்கூடாது. அப்ப குருடனுக்கு வழிகாட்டுற நம்மளும் அதை கை கொண்டு செய்யணும், இல்லைன்னு சொன்னா அது நமக்கு பாவம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்னங்க நீங்க நம்மளே தேவாலயம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் பழிபீடத்தெல்லாம் மகிமை, ஆமா அதெல்லாம் தேவையில்லதான், நம்ம தான் ஆலயம் ஆயிட்டமே, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேசிட்டு அவங்க ஆராதனையை கவனிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அதுலேயேதான் இருப்பாங்க, மாம்சத்தின்படியே இருப்பாங்க. அந்த மாம்சத்தின்படி அவங்க அந்த அதே சிந்தையில தான் அவங்க இருப்பாங்க. ஆனா பேசும்போது மட்டும் நல்லா பேசின மாதிரி இருக்கும். இப்ப யார் இவங்க அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாம் குருடர்கள் தான், இன்னும் கண் திறக்கப்படாத ஆட்கள். அப்போ அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி இருக்கிற பாவ பிரமாணத்துல சிக்கப்பட்டிருக்கவங்களும் நம்மளை பார்த்து சபைக்கு வந்து நீங்க வந்து வழிகாட்டின்றாரு. அந்த காலத்துல கிடக்கிறவங்களுக்கு வந்து நீங்க வந்து வெளிச்சமா இருக்கீங்க, வழியா இருக்கீங்க. அப்ப இப்படி எல்லாம் இருக்கிறவங்களா இருக்குன்னு சொல்லி நீ எண்ணுகிறாயே, ஆனா நீ களவு செய்யலாமா, நீ விபச்சாரம் செய்யலாமா. அப்ப சபைக்கு எழுதப்பட்டிருக்கிற ஒரு ஆலோசனை தான் 17வது வசனத்துல இருந்து 22-23வது வசனம் வரைக்கும் அந்த சம்பவத்தை தான் அவர் எழுதிட்டு வர்றாரு. தொடர்ந்து அது என்ன பண்றாரு, ஒரு பேச்சு வடிவுல அதை வந்து ஒரு பேச்சு மொழியில அதை அப்படியே எழுதிட்டு வர்றாரு. ஒரு ரெண்டு பேர் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர் அதை பேச்சு வடிவுல அதை கொண்டு வர்றாரு. அதனால தியானிக்கும் பொழுது நம்ம அந்த கண்ணோட்டங்கள்லயும் சில நேரத்துல தியானத்தை கொண்டு வரணும். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க யாரு அப்படின்னும் போது, அவங்க எல்லாரும் குருடர்களாகவும் குருடர்களுக்கு வழிகாட்டியாகவும், குருடர்களுக்கு குருடர்கள் வந்து வழிகாட்டுறவங்களாகவும் இருக்காங்க. ரெண்டு பேரும் குழியில விழுறது நிச்சயம். சொல்லுங்க சிஸ்டர்.
நான் இவ்வளவு நேரம் பேசினேன் உங்களுக்கு விழுலாங்க இல்ல போல கிடக்குது. என்னடா பிரதர் இந்த கோயில்களை கொள்ளையிடலாமான்னு கேக்குறா, என்னது பிரதர்
இவ்வளவு நேரம் நீங்க இதை வந்து பேசிட்டு இருந்தீங்களா?
டோம் பிரதர் ரெண்டு மூணு தரம் கூப்பிட்டு கூட்டு பார்த்தேன் விளங்க இல்ல, அப்ப சாட் பண்ணினா அதையும் கேக்கல.
மைக்கோ ஓபன் பண்ணி காத்துக்கிற உடக்கு
இல்ல இல்ல இல்ல, நான் மைக்கோ ஓபன் பண்ணி தான் பிரதர்.
உனக்கு பொறுக்கிற நீ உனக்கு என்ன, எனக்கு பொறுக்காம இருக்கிறியான்னு கேக்குது. அந்த வசனம் தெரியாம இருக்கிறாங்களா எல்லாரும்? இதை பத்தி பேசுறாங்க தங்களுக்கு வருமானம் தேர்றதுதான் பேசுறாங்க.
அதாவது என்னன்னா, மற்றவங்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு நீயே போதித்து போதிக்க கூடாதா அப்படின்னு சொல்ற அந்த வசனத்தின் படி எப்படி அவங்க தங்களுக்கு தாங்களே போதிச்சுக்கிறாங்கன்னா, நான் வந்து முன்னாடி குடிவெறி இருந்தேன், இப்ப நான் திருந்திட்டேன், விபச்சாரத்துல இருந்தேன் திருந்திட்டேன், கொலகாரனா இருந்தேன் திருந்திட்டேன், இப்படின்னு மாம்சத்தின் கிரியைகளை மாத்திரம்தான் இவங்க வந்து பாவம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க. மாம்சத்தின் கிரியைகளை மாத்திரம் தான் பாவம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அதுதான் கிறிஸ்தவத்துக்கு ஒரு பெரிய பேர் இழப்பே. அதுதான் இப்போ அந்த விஷயத்துல பரிசேய சரிசேயருங்க வந்து பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க பாவ பிரமாணத்துல இருந்தாலும் இந்த மாம்சங்களை பயந்து இருந்தாங்க அது செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அநேகருக்கு போதிக்கிறவங்களா நம்ம காணப்படுறோம், வேத பாடல்களா நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மாம்சத்தின் கிரியைகள்ல அவங்க வந்து தங்களை வந்து சரிப்படுத்திக்கிட்டாங்க. ஆனா ஆவியின்படி மோசையின் பிரமாணங்கள்ல ஆசனத்துல உட்காந்துகிட்டு இருக்கனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த பிரமாணத்தை நிலைநிறுத்தணுன்றதுல அவங்க தங்களை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. அதுலதான் அவங்க வகையா மாட்டினாங்க குருடர்களேன்றாரு. குருடர்களா இருக்கிறீங்க நீங்க அப்படின்ட்டு அவங்க வந்து விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் இதுக்கும் அந்த மாம்சத்தின்படி வந்து அவங்க வந்து பர்ஃபெக்டா இருந்தாங்க, அதுல வந்து சிக்கப்படலை. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த மோசையினுடைய பிரமாணங்களை வந்து நிலைநிறுத்தணும் உறுதிப்படுத்தணும்ன்றதுனால குமாரனை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க உதாசீனப்படுத்திட்டாங்க. அதனாலதான் யோவான்ல ஒரு வசனம் வருது, குமாரன் வந்து விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த வார்த்தை எழுதுறாரு. யோவான்ல 8:30 வாசிங்க சிஸ்டர்.
இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆமா, அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் போது 36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அதுக்கு பதில் நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளா இருக்கவில்லைன்றாரு. அப்ப இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, நாங்க யார்கிட்ட அடிமையா இருந்தோம் எங்களை நீ விடுதலை பண்ணுவனு மாம்சத்தின் படி எடுத்துட்டாங்க. ஆனா ஆவியின்படி மோசையின் ஆசனத்துல இவங்க வந்து சிக்கப்பட்டு கிடக்குறாங்க. அப்போ கான்செப்ட் புரியல. அதே மாதிரிதான் இன்றைய நாட்கள்லயும் பாவ மாம்சத்தின் அதாவது பாவ மாம்சத்தின் கிரியைகள் வந்து பாவத்துல சிக்கப்பட்டிருக்கிறது மட்டும்தான் நாங்க வந்து விடுதலை அடைஞ்சிருக்கன்றதுனால எல்லாத்துலயுமே இவங்க விடுதலை அடைஞ்சிட்ட மாதிரி இவங்க வந்து சொன்னாலும் ஆவியின்படி அந்த மோசையின் பிரமாணத்துலதான் இன்னைக்கு சிக்கப்பட்டிருக்கு சபை. இன்னைக்கு சிக்கப்பட்டிருக்கதை அப்படித்தான் சிக்கப்பட்டிருக்கு. எப்சிபா சிஸ்டர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, 22 Romans 2:22. அப்ப விக்கிரகங்களை அருவறுக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா அப்படின்றாரு. இதுவும் அதே கண்ணோட்டத்தில் தான் கவனிக்கணும். அப்ப விக்கிரகம்னு சொல்லும் போது நமக்கு பவுல் இங்க விக்கிரகத்தை குறித்து ஏற்கனவே சொல்லிட்டாரு. விக்கிரகம் வந்து என்னன்றத தெளிவா சொல்லிட்டாரு. அது வந்து மனிதனுடைய எல்லா துர்க்கிரியைகள் தான் வந்து அது வந்து விக்கிரகங்களுக்கு ஒப்பான காரியமா சொல்றாரு. மற்றபடிக்கு என்ன பண்றாரு, இந்த சிலை இதெல்லாம் சொல்லும்பொழுது அந்த அதை குறித்து உங்களுக்கு போதிய அறிவு இல்லை அப்படின்னு எழுதுறாரு. விக்கிரகங்களை குறித்து தான் ஒரு அறிவு உங்களுக்கு சரியான அறிவு இல்லை அப்படின்றாரு சபைக்கு. அதனால விக்கிரகத்தை ஒரு பொருட்டுன்னு சொல்லி அதை நீங்க எண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலை பொம்மை இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்கிறாரு. நீயே அதை மேன்மை பாராட்டுற, அது ஒரு ஒண்ணுமே இல்லைன்றாரு. ஆனா கிரியைகள் இருக்கு பாருங்க, துர்க்குணத்துல உண்டான கிரியைகள் இதெல்லாமே வந்து அருவறுக்கத்தக்கதா காணப்படுது. அப்ப இது வந்து ஒரு விக்கிரகத்தினுடைய கிரியைகளாகவே அதை வந்து அடையாளப்படுத்தி காமிக்கிறார். அப்ப அதை சொல்லும் போது சொல்றாரு, இதெல்லாம் அருவறுக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா அப்படின்னும் போது கோவில்கள்னு சொல்லி இங்க ஆத்துமாக்களை தான் அடையாளப்படுத்துறாரு. ஏன்னா கைகளினால செய்யப்பட்ட கோவில்களில் தேவன் வாசமா இருப்பதில்லை. அப்போ சிலர்ல தேவன் ரொம்ப தெளிவா எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். கோவில்களை இங்க கொள்ளையிடுறாங்கன்னு சொல்லும்போது ஆத்துமாக்கள் தான் ஆலயம் கோவில்னு சொல்லி அடையாளப்படுத்தி காமிக்கிறார். அப்ப எப்படி கொள்ளையிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது மல்கியா தீர்க்கதரிசி ஏற்கனவே எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்க வந்து தேவனை வஞ்சிக்கிறீங்க, எதனால நீங்க வஞ்சிக்கிறீங்க, உங்களுடைய தசம பாகம் காணிக்கையில தானே அப்படின்னு. ஏன்னா இவங்க கொள்ளையிட்டுறாங்க அத. அது மல்கியா, மல்கியாவில் நம்ம வழக்கமா தசம பாதிக்கு எடுத்து பேசுற சப்ஜெக்ட் இது. வாசி பாருங்க மல்கியா 3வது அதிகாரத்துல 7-10 வாசிங்க சிஸ்டர்.
நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆமா, அப்போ என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு அப்படின்றாரு. இதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆலயம்னா யாரோ சொல்றாரு, அதுக்கு ஆகாரம்னா என்னென்ன. அப்போ அந்த ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு கொண்டு வாங்கணும் போது விக்கிரகங்கள் எல்லாம் இருக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க கோவில்களை கொள்ளையிடுறீங்களே, கொள்ளையிடலாமா? அததான் இங்க சொல்ல வர்றாரு. அப்போ அததான் இந்த இடத்துல ரோமர்ல நம்ம 17 வாசிக்கும் பொழுது, நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. எவ்வளவு தெளிவாக எழுதுறாரு பாருங்க, நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. விக்கிரகத்தை அருவருக்கிற, ஆனா கோவில்களை கொள்ளையிடுறன்ற. அப்போ இந்த இடத்துல கோவில்கள்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆத்து மக்களை அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. ஏன்னா விக்கிரகத்தை அருவருக்கிற நீ ஆலயத்தை நீ கொள்ளையிடலாமா அப்படின்னு சொல்லும் போது, அவங்க ஆலயம் போது அவங்க வந்து அந்த பழைய இதுக்கு போயிடக்கூடாது. இது கோவில்னு சொல்லி இந்த இடத்துல எழுதுறாரு. ஏன்னா அங்க பழைய இதுக்கே ஆலயத்துக்கே கோவில் அடையாளப்படுத்தி காமிச்சிருக்காரு. பழைய இதுலயே ஆலயத்துக்கு ஸ்தேவான் வந்து கோவில் எழுதுறாரு. கைகளினால் செய்யப்பட்ட கோவில்களில் தேவன் வாசமா இருப்பதில்லைன்றார். அப்ப கோவில் என்பது ஆலயத்தை அடையாளப்படுத்துறாரு. இங்கே ஆலயம் என்பது கோவிலா இங்க எழுதி காமிக்கிறாரு. அப்ப விக்கிரகத்தெல்லாம் அருவ இருக்கிறன்னு சொல்லி பேசுறீங்க, பிரசங்கம் பண்றீங்க, கோவில்களை கொள்ளையிடலாமா அப்படின்றாரு. அப்ப அவங்க கிட்ட இருந்து என்ன பண்றாங்க, வஞ்சிக்கிறாங்க. அததான் மல்கிய தீர்க்கதரிசி அங்க எழுதுறாரு. அப்போ இன்னைக்கு அந்த வஞ்சிப்பு தான் இன்னைக்கு அதிகமா, இன்னைக்கு தேசங்கள்ல அதிகமா காணப்படுது. கோவில்களை கொள்ளையிடுறாங்க, ஆனா என்ன பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க, விக்கிரகத்தை வேறு அருவ இருக்கிற மாதிரி. விக்கிரகம் என்பது அது அவங்க மனிதனுடைய துர்க்கிரியைகளா இருக்கு, அதை அருவ இருக்கிறோன்னு சொல்லி பிரசங்கம் பண்றாங்க. அப்போ கிரியைகள் என்ன பண்றாங்கன்னா இப்படி கொண்டு போறாங்க. அதனாலதான் தொடர்ந்து அதை 22 எழுதுறதுக்கு முன்னாடி அவர் மேல எழுதிட்டு வர்றாரு. நீ உன்னை குருடர்களுக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாக எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? அப்போ எனக்கு தானே போதிக்கணும்ன்றத என்னன்றத நம்ம பார்த்தோம். தன்னைத்தானே சோதி தருகிறத அந்த இடத்துல அவர் சொல்றாரு. கை கொண்டு போதிக்கணும் அப்படின்னு சொல்ல வராது. களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா சொல்லி சபைக்கு என்ன பண்றாரு, எழுதுறாரு. நம்ம தெளிவா எழுதி கொடுக்குறாரு. அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ தியானிக்கும் போது ரொம்ப எளிமையான முறையில தியானிக்கிறதற்கு நம்ம பழகி கொள்ளணும். ஆமீன். புரியுதா எப்சிபா சிஸ்டர்?
அப்படின்னும்
போதே நம்ம முதல்ல அப்ப அதை கை கொண்டு இருக்கிறோம், கை கொண்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னு சொன்னா தாராளமா அதை மத்தவங்க கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் 19வது வசனம், குருடனா இருக்கிறவனுக்கு நீ வழிகாட்டி ஆயிருன்ற, குருடனுக்கு நீ வழிகாட்டி
ஆயிருன்னு.
ஆமா, குருடனா இருக்கிறவனுக்கு வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய கண் திறந்திருக்கணும். அப்ப அந்த விஷயத்துல என் கண் திறந்திருக்கா அப்படின்றத நான் எனக்கு நானே போதிச்சுக்கணும். அப்ப விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல போறேன்னா விபச்சாரம் செஞ்சிட்டு இருந்தா விபச்சாரம் செய்யாதுன்னு சொல்றது என்ன ஆகும், கை கொள்ளாம போதிக்கிறதுனால அதுவே அவங்க பாவமா இருக்கும்ன்றாரு. அததான் இங்க சபைக்கு எழுதுறாரு. இந்த 17ல இருந்து தொடர்ந்து வரும்போது சபைக்கு, இது ஃபுல்லாவே சபைக்கு தான் எழுதிட்டு வர்றாரு. அதுக்கு அவங்கள ஒரு உவமையா அவங்களையும் சில உதாரணங்களுக்கு எடுத்து காமிச்சுக்கிட்டே வர்றாரு. ரொம்ப டைட்டா ரோம 2 எல்லாம் கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். 1 அப்புறம் 7ல 6 7 எல்லாம் இன்னும் கொஞ்சம் டைட்டா போகும். 2 வசனமா ஏத்திட்டே வந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா அதை அப்படியே எழுதி வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப நல்லது. அதான் பேச பழகணும் மத்தவங்க கிட்ட, இந்த சின்ன சின்ன கூடுகையிலலாம் பேசணும்னா நமக்கு பிராக்டிஸ் ஆகும். அதான் ரொம்ப மெயின். பேசிக்கிட்டே அந்த வீட்டு கூட்டங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கூட்டங்கள் அல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்க கிட்டலாம் பேசும்போது என்ன ஆகும்னா, இந்த சப்ஜெக்ட்ல பேசும்போது நமக்கு பிராக்டிஸ் இருக்கும். இன்னும் நாள் பட அவியானவர் அதிகமான காரியங்கள் எடுத்துக்கும் போது சூப்பரா இருக்கும். ரொம்ப டைட்டான சப்ஜெக்ட், பல பேர் தெரியாதெல்லாம் நம்ம சாதாரணமா பேசிட்டு இருக்கோம். பிராக்டிஸ் இல்லைனாலே அது வந்து, நேற்று சிவகுமார் பிரதர் சொன்னார, கேட்கும் போது புரியுது அப்புறமா. சிவகுமார் பிரதர் கேட்கும் போது புரியுது. நல்லா இருக்கும் நியாயப்பிரமாண சப்ஜெக்ட் எடுத்து பேச ஆரம்பிச்சேன்.